வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் இயற்பியலுக்குள்ள போக போறோம். நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இருந்து இந்த மின்துகள், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ், அப்புறம் நிலை மின்னல் பத்தி பேசலான்னு இருக்கேன்.
ஆமா, கண்டிப்பா. நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற பல விஷயங்களுக்கும் இதுதான் அடிப்படை.
அதான், இப்ப சில சமயம் ஸ்வெட்டர் கழட்டும் போது ஒரு சடசட சத்தம் கேக்குமே, இல்ல கார் கதவை தொட்ட உடனே டிங்னு ஒரு ஷாக் அடிக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்க குறிப்புகள்ல நல்லா விளக்கி இருக்கு, அதை கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கலாமா?
நிச்சயமா. இந்த நிலை மின்னியல்னு சொல்றது வந்து ஓரிடத்துல நிலையா இருக்கிற நகர முடியாத மின்துகள்கள் பத்தின படிப்பு.
ஓ, நிலையா இருக்கிறதா?
ஆமா, காலப்போக்குல அது இடம் மாறாது. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற அணுக்கள்ல இருந்து பெரிய பொருட்கள் வரைக்கும் இந்த மின் விசைகள் தான் வேலை செய்யுது.
சரிதான், நீங்க சொன்ன மாதிரி அந்த கார் கதவு ஷாக்கு எனக்கும் நடந்திருக்கு. அப்போ நம்ம உடம்புல உராய்வுனால மின்துகள்கள் சேருது, அது நம்ம வழியா வெளியேறதுன்னு குறிப்புல இருக்கு. அது எப்படி?
கரெக்ட். அந்த நிகழ்வுகளோட அடிப்படை வந்து இந்த மின்துகள்கள் தான். இது ஒண்ணும் புதுசு இல்ல, ரொம்ப பழமையான விஷயம்.
அப்படியா? எவ்வளவு பழசு?
நினைச்சு பாருங்க, கிமு 600லயே, அதாவது கிட்டத்தட்ட 2600 வருஷம் முன்னாடி, கிரேக்கத்துல தேல்ஸ் ஒருத்தர் கவனிச்சிருக்கார்.
கிமு 600லயேவா? என்ன கவனிச்சார்?
அவர் வந்து அம்பர்னு ஒரு மரப்பிசன் மாதிரி பொருள் இருக்குல்ல, அத கம்பளில தேய்ச்சா அது ரொம்ப லேசான வைக்கோல் துண்டு மாதிரி பொருட்களை ஈர்க்குதுன்னு பாத்திருக்கார்.
ஓஹோ.
சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த அம்பரோட கிரேக்க பேர் தான் எலக்ட்ரான். அதுல இருந்துதான் எலக்ட்ரிசிட்டிங்கிற வார்த்தையே உருவாச்சு.
சூப்பர், இது தெரியாம போச்சே. சரி, குறிப்புகள்ல சில சோதனைகள் பத்தியும் இருக்கு. ரெண்டு கண்ணாடி தண்ட பட்டு துணியில தேய்ச்சிட்டு பக்கத்துல வச்சா அதுங்க ஒன்னா விட்டு ஒன்னு விலகி போகுமா?
ஆமாம்.
அதே மாதிரி பூனை முடியில தேய்ச்ச ரெண்டு பிளாஸ்டிக் தண்டுகளும் விலகுமா?
கரெக்ட்.
ஆனா ஒரு கண்ணாடி தண்டையும் ஒரு பிளாஸ்டிக் தண்டையும் பக்கத்துல வச்சா மட்டும் ஈர்க்குதான். இதுல என்ன விஷயம்?
இது ரொம்ப முக்கியமான கவனிப்பு. பல சோதனைகளுக்கு பிறகு விஞ்ஞானிகள் என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, மின் துகள்கள்ல மொத்தம் ரெண்டே வகைதான் இருக்கு.
ரெண்டே வகைதானா?
ஆமா, ஒரே மாதிரியான துகள்கள், அதாவது அந்த ரெண்டு கண்ணாடி தண்டு மாதிரி இல்ல ரெண்டு பிளாஸ்டிக் தண்டு மாதிரி இருந்தா ஒன்னு ஒன்னு விலகும்.
சரி.
வேற வேற மாதிரி துகள்கள், அதாவது ஒரு கண்ணாடியும் ஒரு பிளாஸ்டிக்கும் இருந்தா ஒன்னு ஒன்னு ஈர்க்கும். இந்த பண்பத்தான் துருவத்துவம், அதாவது போலாரிட்டின்னு சொல்றோம்.
ஓ, ஓகே.
இதுக்கு பேர் வச்சது அமெரிக்க விஞ்ஞானி பெஞ்சமின் பிராங்க்லின். ஒன்னுக்கு நேர் மின்துகள், அதாவது பிளஸ், இன்னொன்னுக்கு எதிர் மின்துகள், அதாவது மைனஸ் அப்படின்னு.
பிளஸ் மைனஸ். சரி.
வழக்கமா அந்த பட்டுல தேய்க்கிற கண்ணாடி தண்டுல வர்றது பிளஸ், பூனை முடியில தேய்க்கிற பிளாஸ்டிக் தண்டுல வர்றது மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு மரபுதான்.
ஓகே, ஓகே. அப்போ ஒரு பொருள்ல இந்த மாதிரி மின்துகள் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தங்க இலை மின்காட்டின்னு கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் ஒன்னு பயன்படுதுன்னு குறிப்புல இருக்கு.
ஆமா, அது ஒரு சிம்பிளான கருவி. மின்துகள் இருக்கிற பொருளை அதோட உலோக குமிழ்ல தொட்டோம்னா அந்த துகள்கள் கடத்தி வழியா கீழே இருக்கிற மெல்லிய தங்க இலைகளுக்கு போகும். ஒரே மாதிரி துகள் போறதால அந்த இலைகள் ஒன்ன விட்டு ஒன்னு விலகிக்கும்.
ஹாஹா, சிம்பிள். ஆனா ஒரு பொருளுக்கு இந்த மின்துகள் முதல்ல எப்படி வருது? இப்ப கண்ணாடி தண்ட தேய்க்கிறோம்னு சொன்னீங்க, அங்க அது தானா உருவாகிடுதா?
இல்ல இல்ல, அதுதான் முக்கியமான பாயிண்ட். மின்துகள்கள் தானா உருவாகிறது இல்ல.
அப்போ
நமக்கு தெரியும், எல்லா பொருளும் அணுக்களால் ஆனது. அணுக்கள்ல எதிர் மின்துகள் கொண்ட எலக்ட்ரான்கள் இருக்கு.
சரி.
நாம ரெண்டு பொருளை ஒன்னா வச்சு தேய்க்கும் போது, உதாரணமா அந்த கண்ணாடியும் பட்டையும் தேய்க்கும் போது, கண்ணாடி அணுக்கள்ல இருக்கிற சில எலக்ட்ரான்கள் பட்டுக்கு தாவிடுது.
ஓ, எலக்ட்ரான்கள் இடம் மாறுதா?
அதேதான். எலக்ட்ரான்களை இழக்கிற பொருள், அதாவது இங்க கண்ணாடி, அது நேர் மின்துகள் பிளஸ் கொண்டதான் மாறிடும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் குறைஞ்சிடுச்சு.
சரி.
எலக்ட்ரான்களை ஏத்துக்கிற பொருள், அதாவது இங்க பட்டு, அது எதிர் மின்துகள் மைனஸ் கொண்டதான் மாறிடும். ஏன்னா அதுக்கு கூடுதல் எலக்ட்ரான் கிடைச்சிருக்கு.
புரியுது, புரியுது. அப்போ இங்க புதுசா எந்த துகளும் உருவாகல?
கரெக்டா சொன்னீங்க, உருவாகவும் இல்லை அழிக்கப்படவும் இல்லை, வெறும் பரிமாற்றம் மட்டும்தான் நடக்குது. கண்ணாடி எவ்வளவு பிளஸ் சார்ஜ் பெறுதோ, பட்ட துணி அதே அளவு மைனஸ் சார்ஜ் பெறும்.
ஓ, அப்போ மொத்த சார்ஜ் மாறாது?
மாறவே மாறாது. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புல, ஐசோலேட்டட் சிஸ்டம், மொத்த மின்துகளோட அளவு எப்பவும் மாறாது. இதுக்கு பேருதான் மின்னூட்ட அழியாமை விதி, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இது ரொம்ப அடிப்படையான ஒரு விதி.
இது சூப்பரா இருக்கு. அப்போ இதனால தான் இரும்பு மாதிரி உலோகங்களில் கண்டக்டர்ஸ் இந்த எலக்ட்ரான்கள் ஈஸியாக நகர முடியுது, அதனால தொட்டா ஷாக் அடிக்குது.
ஆமா.
ஆனா மரம் பிளாஸ்டிக் மாதிரி கடத்தா பொருட்கள்ல இன்சுலேட்டர்ஸ் எலக்ட்ரான்கள் அவ்வளவு சுலபமா நகர முடியாததால அதுல நமக்கு ஷாக் அடிக்கிறது இல்ல.
சரிதான். அதுல எலக்ட்ரான்கள் அணுக்களோட இறுக்கமா பிணைக்கப்பட்டிருக்கும்.
ஓகே, இப்போ இந்த மின்துகள்களுக்கு வேற என்ன பண்புகள் இருக்கு? குறிப்பில் கூட்டல் பண்புன்னு ஒன்று இருக்கு.
இருக்கிற எல்லா துகள்களோட மதிப்பையும் அதோட குறியோட பிளஸ் அல்லது மைனஸோட சேர்த்து கூட்டினா போதும்.
அதாவது சும்மா நம்பரை மட்டும் கூட்டாம பிளஸ்ஸா மைனஸானும் பார்த்து கூட்டணுமா?
அதேதான், இது நிறை மாதிரி ஒரு ஸ்கேலார் அளவுதான், திசை கிடையாது. ஆனா இதுக்கு குறியீடு உண்டு. உதாரணமா ஒரு இடத்துல பிளஸ் ஒன் பிளஸ் டூ மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் யூனிட் சார்ஜ் இருந்தா மொத்த சார்ஜ் பிளஸ் ஒன் பிளஸ் பிளஸ் டூ பிளஸ் மைனஸ் த்ரீ பிளஸ் பிளஸ் ஃபோர் பிளஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் யூனிட். அவ்வளவுதான்.
ஓகே, இதுவும் எளிமையா தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் நாம இன்னைக்கு பார்த்த இந்த குறிப்புகள்ல இருந்து என்ன புரியுதுன்னா, மின்துகள்களை ரெண்டு வகை இருக்கு, பிளஸ் மைனஸ். ஒரே மாதிரி இருந்தா விளக்கும், வேற வேற மாதிரி இருந்தா இருக்கும்.
ஆமா.
அப்புறம் தேய்க்கிறது மாதிரி விஷயங்கள்ல எலக்ட்ரான்கள் ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்னுக்கு போறதாலதான் இந்த சார்ஜ் வருது. புதுசா உருவாகிறது இல்ல, மொத்த அளவு எப்பவும் மாறாது. இதான் கன்சர்வேஷன்.
கரெக்ட்.
அப்புறம் ஒரு சிஸ்டம்ல இருக்கிற மொத்த சார்ஜ தனித்தனி சார்ஜ அதோட குறியோட சேர்த்து கூட்டி கண்டுபிடிக்கலாம். இது அடிட்டிவிட்டி.
சரியா சொன்னீங்க.
இப்போ ஆரம்பத்துல நம்ம கேட்ட அந்த ஸ்வெட்டர் தீப்பொறி கார் ஷாக் ஏன் பெரிய பெரிய மின்னலுக்கு கூட, இதுதான் அடிப்படை அறிவியல்னு தெளிவா தெரியுது.
நிச்சயமா. இப்ப பாருங்க, நம்ம அணுக்களை ஒன்னா பிணைச்சு நிக்கிறதுல இருந்து நாம யூஸ் பண்ற பச ஒட்டுறது வரைக்கும், ஏன் நம்ம நரம்புகள்ல சிக்னல் போறது வரைக்கும், இதுக்கெல்லாம் பின்னணியில இருக்கிறதே இந்த மின் விசைகள் தான்.
ஆமா இல்ல, யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு.
இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இந்த மிக மிக சிறிய மின் துகள்களை நம்மால இன்னும் துல்லியமா கட்டுப்படுத்த முடிஞ்சா, அதை கையாளும் தொழில்நுட்பம் வளர்ந்தா, எதிர்காலத்துல பொருட்களோடையும் டெக்னாலஜியோடையும் நமக்கு இருக்கிற இந்த உறவு எப்படியெல்லாம் மாறும், என்ன மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கலாம், யோசிச்சு பாருங்களேன்.